வணக்கம் திரு சச்சி அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தற்போது இரண்டு விதமான விசாக்கள் வழங்கப்படுகின்றன. ஒன்று தற்காலிக பாதுகாப்பு விசா, அதாவது டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா, அல்லது சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா. இந்த நிலையில் ஒரு புகலிட கோரிக்கையாளருக்கு டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவா அல்லது சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசாவா வழங்குவது என்பது எப்படி முடிவு செய்யப்படுகின்றது, அல்லது யார் அதை தீர்மானிக்கிறார்கள்?
இவர்களுக்கு டெம்பரரி ப்ரொடெக்ஷன் அல்லது சேஃப் ஹெவன் விசா போடுவதற்குரிய தகுதி இருக்குண்டு இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கருதினால் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவார்கள். நீங்கள் இன்ன காலத்திற்குள் டெம்பரரி ப்ரொடெக்ஷன் அல்லது சேஃப் ஹெவன் விசா விண்ணப்பிக்க வேண்டும் என்று. அத்தருணத்தில் இந்த விண்ணப்பக்காரர்கள் நிச்சயிக்க வேண்டும் இது அவர்களுக்கு உகந்தது என்று.
சரி, இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக பாதுகாப்பு விசா பற்றி உரையாடுவோம். தற்காலிக பாதுகாப்பு விசாவில் இங்கே தங்கியிருப்பவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் அல்லது வசதிகள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவில் உள்ளவர்கள் அவர்களுக்கு வேலை செய்வதற்கான உரிமை உண்டு. அத்தோடு மெடிக்கேர் மற்றும் சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் வசதிகளும் உண்டு. இதைவிட அவர்கள் வேலை வாய்ப்பு தேடுவதற்குரிய வசதிகளும் அளிக்கப்படும். அத்தோடு இவர்கள் தங்கள் நாட்டில் இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டமையால் மனமுடைந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு குறுகிய காலத்திற்கு கவுன்சிலிங் வசதிகள் செய்யப்படும். இப்பேற்பட்ட வசதிகள் உரிமைகள் இந்த டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா உள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது.
இப்போது 3 வருடங்களுக்கு டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா கொடுக்கப்படுகின்றது. அந்த 3 வருடங்கள் முடிவடைந்ததும் என்ன செய்ய வேண்டும்?
முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், 3 வருடம் முடிவதற்கு பின்னர் அவர்கள் தொடர்ந்து டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவில் இருக்க வேண்டும் என்று கருதினால் அந்த விசா முடிவதற்கு முன்னதாக அவர்கள் மறுகோரிக்கை விடுக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு மீண்டும் இப்பேற்பட்ட டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா வேண்டும் என்று கோரிக்கைப்பட வேண்டும். ஒரு நாள் பின்னால் கூட அளிக்கப்பட மாட்டாது. அவ்வாறு விண்ணப்பம் அவர்கள் செய்யும் பொழுது திரும்பவும் அவர்களை முதல் முறை டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா கொடுக்கும் பொழுது எவ்வாறு பரிசீலனை செய்து டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா வழங்கினார்களோ அதே போன்றுதான் வழங்கப்படும். அவர்கள் டெம்பரரி ப்ரொடெக்ஷன் ஏற்கனவே கொடுத்தபடியினால் மறு விண்ணப்பம் செய்யும் பொழுது ஒரு பரிசீலனையும் அற்று அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அவ்வாறு அவர்கள் மறு விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்பதனை அறிவிப்பது மிக முக்கியம். என்ன காரணங்கள், அதாவது அவர்கள் திரும்பி சென்றால் அவர்கள் சுதந்திரமாக வாழ முடியுமா, அவர்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா, உரிமைக்கு ஏதாவது பாதகங்கள் ஏற்படலாமா, மற்ற பிரஜைகள் மாதிரி சுதந்திரமாக வாழ முடியுமா இல்லையா என்பதனையும், அதற்குரிய ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால், அதான் முக்கியமான டாக்குமெண்டரி எவிடன்ஸ்கள் இருந்தால் அதுகளையும் இணைத்து அனுப்புவது மிக முக்கியம்.
இந்த டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவில் இருப்பவர்கள் தங்களுடைய தாய் நாடு தவிர வேறு நாடுகளுக்கு, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் என்று வேறு நாடுகளுக்கு சென்று வரலாமா?
அவர்கள் தங்கட நாட்டுக்கு மட்டும் செல்ல முடியாது. காரணத்தை கொண்டும் தங்கட நாட்டுக்கு செல்ல முடியாது. தங்கட நாட்டுக்கு சென்றார்களேயானால் அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்கள் இங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் மற்ற நாட்டுக்கு சில சில நியதிகளின்படி செல்வதற்கு அனுமதி வழங்கப்படலாம். ஆனால் அவர்கள் செல்வதற்கான காரணங்களை காட்ட வேணும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கம்பெல்லிங் அண்ட் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் என்று சொல்வார்கள். எக்காரணத்துக்காக செல்கிறீர்கள் என்பதனை காரணம் காட்ட வேணும். உதாரணமாக அவர்களது சொந்தக்காரர்களை பார்க்க முடியாத காரணமா இருக்கலாம், அல்லது தாய் தகப்பனை இன்னொரு நாட்டுக்கு, இப்ப இலங்கையை பொறுத்தளவில் அவர்கள் தாய் தகப்பனை இந்தியாவுக்கு வர சொல்லலாம், மலேசியாவுக்கு வர சொல்லலாம், சிங்கப்பூருக்கு வர சொல்லலாம், அங்கு சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த காரணங்களை விளக்கமாக அதுக்குரிய ஆதாரங்களிலும் இணைத்து கொடுத்தால் மிகவும் நல்லது. அதுக்குரிய ஒரு விண்ணப்பத்தை செய்ய வேண்டும். அந்த விண்ணப்பத்தை செய்து விண்ணப்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விண்ணப்பம் செய்யும் வேளையில் அவர்கள் அதுக்குரிய கடவு சீட்டுக்கும் விண்ணப்பம் செய்வது நல்லது என்றால் அது கடவு சீட்டு எடுப்பதற்கும் சில நாட்கள் செல்லும். ஃபார்ம் 1454 என்ற ஃபார்மில் அவர்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதற்குரிய காரணங்கள், எந்த நாட்டுக்கு போறார்கள், எப்போ போறார்கள், எவ்வளவு காலம் இருப்பார்கள் என்பதனையும் அந்த விண்ணப்பத்தில் அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு அவர்கள் காட்டும் காரணங்களை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அவ்வாறு போய் வருவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்படும்.
நீங்கள் கடவுச்சீட்டு என்று குறிப்பிட்டது டிராவல் டாக்குமெண்ட் இல்லையா?
ஆமாம், டிராவல் டாக்குமெண்ட் தான். ஸோ அவர்கள் நாட்டு கடவுச்சீட்டும் பாவிக்க முடியாது. இந்தியாவோ இலங்கையோ இங்கிருந்து வந்தாலும் அந்த கடவுச்சீட்டு பாவிக்க முடியாது. ஆஸ்திரேலியன் கடவுச்சீட்டும் வழங்கப்பட மாட்டாது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு டெம்பரரி கடவுச்சீட்டு, அதாவது டிராவல் டாக்குமெண்ட் தான் அளிக்கப்படும்.
தற்காலிக பாதுகாப்பு விசாவில் இருப்பவர்கள் தங்களது குடும்பங்களை ஆஸ்திரேலியாவுக்கு வரவழைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா?
முடியாது என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஆனால் கடினம் என்றுதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவில் அவர்களை அழைக்க வேண்டும் என்றால் இவர்கள் ஒரு பிரஜை, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் அல்லது சிட்டிசன் அழைப்பது போன்றும் அழைக்க முடியாது, ஸ்பான்சர் பண்ண முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் இவர்கள் ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் அவர்களை விசிட்டர் விசாக கூப்பிடுவதற்கு ஒரு விண்ணப்பம், ஸ்பான்சரிங் என்றில் அல்ல, ஒரு விண்ணப்பம் அளிக்க கூடாது என்று எந்த சட்டத்திலையும் சொல்லவில்லை. ஆகையினால் இவர்கள் அவர்களை விசிட்டராக, அதாவது இங்கு தன்னை பார்ப்பதற்கோ நாடு பார்ப்பதற்கோ என்று அவர்களை அழைக்கலாம். ஆனால் அவ்வாறு அழைக்கும் பொழுது அந்த அழைக்கப்படுபவர்கள் திரும்பி போவதற்கான தகுந்த காரணங்களையும் அதற்குரிய ஆதாரங்களையும் காட்ட வேண்டும். உதாரணமாக ஒருவரை இங்கு உள்ள டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவில் உள்ளவர்கள் இங்கு சுற்றுலாவுக்கோ அல்லது தன்னை பார்ப்பதற்கோ அழைப்பதானால் நான் அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் அளிப்பேன், பார்ப்பதற்கு அவர்களுக்கு செலவு இருக்குது, எனக்கு இவ்வளவு காசு இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவருடைய வீடு இருப்பதற்கு லீஸோ, அதுகள் எல்லாம் இணைத்து அனுப்பலாம். அவருக்கு ஒரு கடிதம் இந்த அறிக்கை நீங்கள் உங்களது விண்ணப்பத்தோடு சேர்த்து காட்டுங்கள். அதே வேளையில் அழைக்கப்படுபவர்கள் அவ்வாறு இங்கு வருவதற்கான விண்ணப்பங்களை செய்யும் பொழுது ஏன் செல்கிறார்கள், எதற்கு செல்கிறார்கள், எவ்வாறு இங்கு இருப்பார்கள், எங்கு இருப்பார்கள், ஆரோடு இருப்பார்கள் என்பதனை கூறுவது மட்டுமல்லாமல் தாங்கள் அங்கே என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், வேலை செய்வதற்குரிய ஆதாரங்கள், அவரிடம் ஏதாவது சொத்துகள் இருந்தால் அந்த சொத்துகளுக்குரிய ஆதாரங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாம், அதில் இருக்கும் காசுகள் எல்லாம் குறைந்தது ஒரு 3 மாதத்துக்கு மேலாக இருக்க வேண்டும், குடும்ப பற்று, குடும்ப ஈடுபாடுகள் எல்லாவற்றையும் காட்டினால் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் என்று நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் காட்டினாலும் அவர்கள் முக்கியமாக அந்த விசாவை முடிவெடுக்கும் பொழுது கருதப்படுவது என்னவென்றால் இவர்கள் இங்கு இருப்பார்களா அல்லது திரும்பி செல்வார்களா. அந்த திரும்பி செல்வதற்கான ஆதாரங்களையும் காட்டி காரணங்களையும் காட்டினால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு தான் சொல்லுவேன். ஆனால் இது மறுக்கப்பட்டால் இதுக்கு மறு விண்ணப்பம் இல்லை, ரிவ்யூ இல்லை.
இறுதியாக ஒரு கேள்வி, தற்காலிக பாதுகாப்பு விசாவில் ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்கள் இங்கே நிரந்தர வதிவிடம் PR பெறுவதற்கு ஒரு வழியும் இல்லையா?
டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவில் உள்ளவர்கள் நிரந்தர மதிவிடம் பெறுவதற்கு தற்போதைய சட்ட அனுகூலங்கள் படி இல்லை என்றால் அவர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் சட்ட ரீதியற்ற முறையில் இங்கு வந்தபடியினால் கொடுக்க கூடாது என்று திட்டவட்டமாக முடிவெடுத்துள்ளார்கள். அதற்குரிய சட்ட மாற்றங்கள் இதுவரை ஆக்கப்படவில்லை. ஆனால் காலப்போக்கில் சட்டங்கள் எவ்வாறு மாறுபடலாம் என்பதனை இந்த நிலையில் சொல்ல முடியாது.
மிக்க நன்றி திரு சச்சி அவர்களே. தற்காலிக பாதுகாப்பு விசா பற்றி என்று பார்த்தோம். சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா, இதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் உரையாடுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.